பெந்தைகோஸ்தே நாளுக்கு பிறகு கிறிஸ்தவ திருச்சபையானது எருசலேமில் மிகவும் விரைவாக வளர்ந்தது. ஆனால் தொடக்கத்திலிருந்தே அப்போஸ்தலர்கள் எதிர்ப்பை சந்தித்தார்கள். விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவரான ஸ்தேவான் கல்லெறியுண்டு கொலை செய்யப்பட்டார். மேலும் அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அந்த துன்ப காலத்தின் மைய பகுதியில் சவுல் என்ற பெயர் கொண்ட பரிசேயர் ஒருவர் இருந்தார். பாடம் 41, மனமாற்றம். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவனால் தம்முடைய மிக கசப்புக்குரிய எதிரிகளையும் கூட தமது மிக நெருங்கிய நண்பர்களாக மாற்ற முடியும். மிக கடினமான இருதயத்தை கூட அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இதை நாம் திருச்சபையின் மாபெரும் எதிரியாயிருந்த ஒருவர் எவ்வாறு அதன் முன்னணி அப்போஸ்தலராக மாறினார் என்கிற சம்பவத்தில் காண்கிறோம். தர்சு பட்டணத்தை சேர்ந்தவரான சவுல் கிறிஸ்தவர்களை அழிப்பதையே தன் பணியாக கொண்டிருந்தார். அதை பற்றி அவர் தேவனுக்கு ஊழியம் செய்வதாகவே நம்பினார். அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். கண்களை பார்வையிழக்க செய்யும் பிரகாசமுள்ள வெளிச்சத்தை சவுல் கண்டார். மேலும் அவர் கேட்கத்தக்க ஓசையுடனான ஒரு குரலொலியையும் கேட்டார். இது மனோரீதியான ஒரு அனுபவம் அல்ல. அவரோடு கூட பயணம் செய்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள். மேலும் கண்களை பறிக்கும் அந்த வெளிச்சமும் கூட ஏதோ ஒரு மாயத்தோற்றம் அல்ல. அது அவரது விழித்திரையையே எரித்து அவரை பார்வையற்றவராக்கிவிட்டது. ஒருவேளை நீங்கள் இதை போன்ற எதுவும் எனக்கு ஒருபோதும் நிகழ முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இருப்பினும் பவுலோ திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு என்னிடத்தில் அவர் இயேசு கிறிஸ்து எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். தமஸ்குவுக்கு செல்லும் சாலையில் பவுலுக்கு நேர்ந்த அனுபவம் எந்த விதத்தில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு மாதிரியாக அல்லது ஒரு முறைமையாக இருக்கிறது? ஒரு கிறிஸ்தவராக மாற வேண்டுமானால் நீங்கள் ஒலிக்கக்கூடிய ஒரு குரலை கேட்டு ஒரு பரலோக வெளிச்சத்தினால் பார்வை பறிக்கப்பட வேண்டும் என்னும் பொருளில் பவுல் நிச்சயமாக சொல்லவில்லை. ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டுமானால் நமது வாழ்க்கையில் என்ன நிகழ வேண்டும் என்பதற்கு தர்சு பட்டணத்தவராகிய சவுலின் மனமாற்றம் ஒரு மாதிரியாயிருக்கிறது. சவுல் இயேசுவை பற்றி அநேக காரியங்களை அறிந்திருந்தார். அவர் ஒரு மாபெரும் அறிஞராயிருந்தார். அவரது கவனம் எல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களின் மீதே இருந்தது. இயேசுவே வாக்குத்தத்த பண்ணப்பட்ட மேசியா என்றும், மேலும் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார் என்றும் கிறிஸ்தவர்கள் கூறுவதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் தனது மனமாற்றத்தை குறித்து நினைவு கூறும்போது அவர், நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் விசுவாசித்தது என்னவென்று பவுல் அறிந்திருந்தார். கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றும் பவுலுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் ஆராதித்த இரட்சகரை அவர் அறியவில்லை. ஆனால் கண்களை பறிக்கும் வெளிச்சத்தினால் சூழப்பட்டு தேவகுமாரனானவர் தன்னை பெயர் சொல்லி சவுலே, சவுலே என்று அழைப்பதை சவுல் கேட்டபோது அவை அனைத்துமே மாறிவிட்டன. ஒருவேளை நீங்கள், இவை அனைத்தும் எனக்கு மிகவும் எட்டாதவையாக தோன்றுகின்றன, நான் ஒருபோதும் தமஸ்கு சாலை அனுபவத்தை பெற்றதே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் சவுல் கண்டதைப் போலவே நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவை காண்பீர்கள். அவருக்கு நிகழ்ந்தது உங்களுக்கும் நிகழும். நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். கிறிஸ்துவத்தை குறித்து அது நீங்கள் விவாதம் செய்வதற்கான நம்பிக்கைகளின் ஒரு தொகுப்பு அல்லது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியதொரு வாழ்வியல் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் பவுலோ இதைத்தான் நான் தவற விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். இங்கு நாம் ஒரு நபரை சந்திக்கிறோம். அதுவும் யாரோ ஒரு நபர் அல்ல, தனித்துவமானவரும் மகிமையானவருமான ஒவ்வொரு உயிருக்கும் உரிமை கோருகிறவராகிய ஏக சக்கராதிபதியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நபர். அவர் யார் என்பதை காண்பது எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. பின்பு சவுல், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு இயேசு நானே என்பதுதான் பதிலாக இருந்தது. சவுல் தான் ஒரு அமைப்பையோ ஒரு நம்பிக்கையையோ ஒரு சமயம் சார்ந்த இயக்கத்தையோ எதிர்ப்பதாக நினைத்து கொண்டார். ஆனால் தேவகுமாரனானவருக்கே தான் எதிர்த்து நிற்கிறவராயிருப்பதை திகிலூட்டும் விதத்தில் அறிந்து கொண்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல் கிறிஸ்தவர்களை தான் துன்புறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இயேசு அவரிடம், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். எப்பொழுதுமே நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான தனிப்பட்ட விதமான குற்றமாகும். நாம் மற்றவர்களை புண்படுத்தும் போது இயேசுவையே நாம் புண்படுத்துகிறோம். நாம் மற்றவர்களை வருத்தமுறை செய்யும் போது இயேசுவையே நாம் வருத்தத்துக்குள்ளாக்குகிறோம். நாம் மற்றவர்களிடம் முறைகேடாய் நடக்கும் போது இயேசுவிடமே நாம் முறைகேடாய் நடக்கிறோம். திடீரென்று சவுல் தன்னை குறித்தே முற்றிலும் வேறுபட்டதொரு கோணத்தை கண்டார். அவர் தன் பரலோகத்துக்கு செல்லும் சாலையில் சென்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டார். ஆனால் தான் நரகத்துக்கான சாலையில் சென்று கொண்டிருப்பதை அவர் கண்டுபிடித்தார். அந்த சராசரங்களுக்கும் ஏக சக்கராதிபதியான ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டார். தேவனால் அதிக பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நீதிமான் என்பதற்கு முற்றிலும் மாறாக தேவனுடைய இரக்கத்திற்கு தன்னையே ஒப்பு கொடுத்து விட வேண்டியதை தவிர வேறொன்றும் இயலாதொரு பாவியாக தான் இருப்பதை அவர் கண்டார். பல்லாண்டுகள் காலமாக சவுல் தான் ஒரு நல்ல நபர் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு வந்தார். அவர் தன்னைத்தானே குற்றமற்றவர் என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் கசப்பும் கோபமும் நிறைந்ததொரு நபராகவும் பிறரிடமும் தேவனிடமும் சீற்றம் நிறைந்தவராகவும் தன்னையே அவர் கண்டபோது அவர் மாறத் தொடங்கினார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வரும்போது உங்களை குறித்த ஒரு புதிய புரிதலை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். தற்பெருமை இல்லாமல் போய்விடும், தாழ்மை காணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது எல்லையில்லாத நிம்மதியை தரும். கிறிஸ்து சவுலிடம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். இங்கே முள் என்று சொல்லப்படும் தார் குச்சிகள் என்பவை பிடிவாதமான விலங்குகளை கட்டுப்படுத்த மெய்ப்பர்களால் பயன்படுத்தப்பட்ட கூர்மையான குச்சிகளாகும். ஈட்டிகளை போன்ற உலோக கூர்முனைகள் வரிசையாக தரையிலிருந்து 2 அடி உயர அளவில் படுக்கை வாட்டில் கிடக்கின்றன என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் அருகே ஒரு மனிதர் வருகிறார். அவர் கோபமாக இருக்கிறார். தன்னால் கூடுமான வரையிலும் தன் சக்தியை எல்லாம் திரட்டி அந்த கூர்முனைகளை உதைக்கிறார். ஒரு கூர்முனை அவரது காலணியின் விரல் பகுதியினூடே நுழைகிறது. அந்த மனிதர் வழியில் பின்வாங்கி தடுமாறுகிறார். ஆனால் அவரது வழி அவரை இன்னும் அதிகம் கோபமூட்டுகிறது. ஆகவே அவர் மீண்டும் உதைக்கிறார். இம்முறை கூர்முனையானது அவரது காலணிக்குள் ஆழமாக தைத்து விடுகிறது. ஆதலால் அவரது பாதத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது. ஆனால் அந்த மனிதரால் அப்படி செய்வதை நிறுத்த முடியவில்லை. நீங்களோ அவர் தனது பாதம் இரத்தம் தோய்ந்து கூழாய்ப்போகும் வரையிலும் மீண்டும் மீண்டும் காலை தூக்கி உதைக்கும் போது முகம் சுளித்து மன வேதனையை வெளிப்படுத்துகிறீர்கள். சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நீங்கள் தார்குச்சிகளை எதிர்த்து உதைக்கும் போது நீங்கள் அவற்றை காயப்படுத்துவதில்லை. அதில் நிகழ்வதெல்லாமே உங்களையே நீங்கள் காயப்படுத்திக் கொள்வதுதான். எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் அதை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அது மோசமாக ஆகிறது. இதுதான் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை குறித்த ஒரு காட்சியா? முன்பு உங்களை காயப்படுத்தியதையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு உள்ளான நிர்பந்தத்தால் தூண்டப்பட்டு நீங்கள் உங்களை காயப்படுத்துகிற காரியத்தையே தொடர்ந்து செய்கிறீர்கள். அதை எப்படி நிறுத்துவது என்று உங்களுக்கு தெரியவில்லை. அதை நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்களையே முற்றிலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சமர்ப்பித்து விடுவதுதான் அது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களையே நீங்கள் இயேசுவிடம் சமர்ப்பிக்கும் போது எல்லையில்லாத நிம்மதியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சவுல் நான் இரக்கம் பெற்றேன் என்று சொன்னார். நீங்கள் இரக்கம் பெறும் பொருட்டும் தார்குச்சிகளை எதிர்த்து உதைப்பதே உங்களது இறுதி முடிவாக இராதபடிக்கும் கூர்முனை உலோக ஆணிகள் இயேசுவின் கரங்களிலும் பாதங்களிலும் கடாவப்பட்டன. சவுல் பார்வையற்றவராய் புழுதியில் கிடந்தார். ஆனால் இயேசு அவரிடம், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீங்கள் ஒரு பாவி என்றும் மற்றும் அவரது கிருபையை சார்ந்திருப்பதே உங்களது ஒரே நம்பிக்கை என்றும் இயேசு உங்களுக்கு காண்பிக்கும் போது உங்களை அந்த புழுதியிலேயே உழன்று கொண்டிருக்க விட்டுவிட வேண்டும் என்பது அவரது நோக்கம் அல்ல. மாறாக அவர் உங்களை தூக்கி எடுத்து இந்த உலகில் தமது நோக்கங்களை நிறைவேற்றுகிறதற்கு அனுப்புவார். சவுல் தமஸ்குவுக்குள் சென்றார். அங்கு 3 நாட்களுக்கு அவர் தன்னையே ஜபத்திலும் உபவாசத்திலும் ஈடுபடுத்தி கொண்டார். அது, ஆண்டவரே, என்மேல் இரக்கம் வையும், ஆண்டவரே, நான் செய்யும்படி நீர் விரும்புகிறதே எனக்கு காண்பியும் என்பதாக இருந்தது. சவுலின் ஜபத்திற்கு அனனியா என்ற ஒரு நபரின் மூலமாக பதில் வந்தது. உயிர்த்தெழுந்த கர்த்தருடன் நேரடியாக இடைப்பட்டதோர் சந்திப்பின் மூலமாக சவுல் கிறிஸ்துவை அறிய நேர்ந்தது. தேவன் இம்மனிதரின் இருதயத்திலிருந்த பெருமை மற்றும் தவறான அபிப்பிராயம் ஆகியவற்றை நேரடியானதொரு தலையீட்டால் உடைத்தெறிந்தார். எவரும் அவரிடம் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. வேறு யாருமே அவரது மனமாற்றத்தில் ஈடுபடவில்லை. ஆனால் சவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அது, உன் வாழ்வில் எனது நேரடியான இடைப்படுதலால் நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக கண் திறக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் பொதுவாக அது இப்படி நிகழ்கிற ஒன்றல்ல என்று கர்த்தர் அவரிடம் சொல்வது போல் இருக்கிறது. தேவன் முறைமைகளை பயன்படுத்துகிறார். தமது ஜனங்களின் மூலமாக கிரியை செய்வதே அவரது இயல்பான முறைமையாகும். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி சவுல் ஜெபித்து கொண்டிருந்த வீட்டிற்கு செல்லுமாறு அவரிடம் கூறினார். அனனியாவோ செல்ல விரும்பவில்லை. அதற்காக நீங்கள் அவரை குறை சொல்லவும் முடியாது. 3 நாட்களுக்கு முன்பாக தன்னை ஆசை தீர கொன்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக ஜெபிக்குமாறு தேவன் அவரை அழைத்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தரோ, நீ போ என்று அனனியாவிடம் சொன்னார். அவர் அப்படியே செய்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சவுல் பார்வையற்றவராய் 3 நாட்களுக்கு முழு இருளில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவரது பிரச்சாரம் முழுவதுமே தேவன் பழிவாங்குகிறவரான ஒரு தேவன் என்னும் நம்பிக்கையையே அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ தானே தேவனுடைய பழிவாங்குதலுக்கு பாத்திரவானாக இருப்பதை கண்டறிந்தார். சவுல் இயேசுவின் சீஷர்களை கொலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ இயேசுவின் ஒரு சீஷர் வந்து பார்வையற்றிருந்த அந்த மனிதரின் தலையின் மீது தனது கைகளை வைத்தார். அது மிகவும் அச்சமூட்டுகிறதான ஒரு தருணமாயிருந்திருக்க வேண்டும். இவன் என்ன என்ன செய்ய போகிறானோ? ஆனால் சவுல் கேட்ட முதல் வார்த்தைகள் சகோதரனாகிய சவுலே என்பதாக இருந்தன. சவுல், என் சகோதரனே. அனனியா அன்புடனும் மன்னிப்புடனும் மற்றும் தயவுடனும் சவுலை சூழ்ந்து கொண்டார். ஒரு நபர் இயேசுவில் விசுவாசம் கொள்ளும்படி வரும்போது நமது முதல் கடமை அவரை அன்பினால் சூழ்ந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அதை அடுத்து அவர் சுவிசேஷத்திலே ஊன்ற கட்டப்படும்படியாக நாம் உதவ வேண்டும். இதைத்தான் அனனியா சவுலுக்கு செய்தார். சவுலின் பார்வையற்ற நிலை தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் அடையாளமாக இருந்தது. ஆனால் சவுலின் பார்வை மீட்டெடுக்கப்படுமாறு அனனியா ஜெபித்த போது அது சவுலுக்கு தன்னை விட்டு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எடுக்கப்பட்டு போயிற்று என்பதற்கான அடையாளமாய் இருந்தது. அது கிறிஸ்து தனக்கு இரக்கம் காண்பித்து விட்டார் என்பதற்கும் மற்றும் அவர் தேவனுடன் முற்றிலும் புதியதோர் உறவிற்குள் கொண்டு வரப்பட்டு விட்டார் என்பதற்குமான ஓர் உத்தரவாதமாய் இருந்தது. அப்போஸ்தலர் பவுல் என்று நாம் நன்கறிந்திருக்கக்கூடிய சவுலை அனனியா ஊழியத்திற்கென்று நியமித்தார். நீ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பாய். மக்கள் மனமாற்றத்துக்குட்படும் போது நாம் அவர்களை கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக அல்லது சகோதரிகளாக அங்கீகரிக்க வேண்டும். நாம் அவர்களை சுவிசேஷத்தில் ஊன்ற கட்ட வேண்டும். மற்றும் செய்யும்படி தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கும் பணியை அவர்கள் கண்டறிந்து கொள்ள நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். அந்நியர்களை உறுப்பினர்களாகவும் எதிரிகளை நண்பர்களாகவும் மாற்றும்படியாக இந்த ஊழியத்தை கிறிஸ்து பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கான தனது தேவையை குறித்து சவுல் அறிந்து கொண்டபோது அவர் சந்தித்த முதல் கிறிஸ்தவர் அவரை அன்பு செய்தார், அவரை மன்னித்தார், அவருக்காக ஜெபித்தார், அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், அவருக்கு உணவளித்தார், அவரை வழிநடத்தினார் மற்றும் அவரை ஆயத்தப்படுத்தினார். தேவன் மனிதர்கள் மூலமாக கிரியை செய்கிறார். பவுல் ஜெபித்தார், அதற்கு அனனியாவின் மூலமாக பதில் வந்தது. மனிதர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்கிற யோசனையானது ஊழியத்திற்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கிறது. மற்றொரு நபருடைய தலையீடு இல்லாமலேயே தேவனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மறுரூபமாக்க முடியும். ஆனால் அவர் தமது ஜனங்கள் மூலமாக கிரியை செய்வதையே தெரிந்து கொள்கிறார். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். இயேசு கிறிஸ்து எந்த நபருடைய வாழ்வையும் வெளிப்படையாய் அவரை பகைத்து வருகிற ஒரு நபரையும் கூட மறுரூபமாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மறுரூபமாகுதல் மனமாற்றத்தில் தொடங்குகிறதான தேவனுடைய ஒரு கிரியையாகும். இதில் நாம் இரக்கத்திற்கான நமது தேவையை கண்டறிந்து கிறிஸ்துவுக்கு நம்மையே சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் மனமாற்றத்துக்குட்படும் போது நீங்கள் செய்யும்படியாக தேவன் உங்களுக்கென்று வேலையை வைத்திருக்கிறார். நீங்கள் அருகாமையில் உள்ள திருச்சபையுடன் உங்களை இணைத்து கொள்ளும் போது அந்த வேலை என்னவென்று நீங்கள் கண்டறிய மற்ற விசுவாசிகள் உதவுவார்கள்.